ஹரே கிருஷ்ணா. பகவத் கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 4, உன்னத அறிவு, பதம் 42. ஓம் நம பகவதே வாசுதேவாயம், ஓம் நம பகவதே வாசுதேவாயம், ஓம் நம பகவதே வாசுதேவாயம். தஸ்மாத் அஜ்ஞானம் சம்பூதம் கிருதஸ்தம் ஞானமாஷிணாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்ட உத்திஷ்ட பாரதம். தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் கிருதஸ்தம் ஞானாஷிணாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்ட உத்திஷ்ட பாரதம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். எனவே அறியாமையில் உன் இதயத்தில் எழுந்த ஐயங்கள் ஞானமெனும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும். யோக கவசம் பூண்ட பரத குலத்தவனே, எழுந்து போர் புரிவாயாக. ஓம் அஜானதமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிளிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சுன்யவாந்தே பாஷாத தேசதாரணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம ப்ருதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதி கோபேச கோபிகா காந்தராதா காந்த நமோஸ்துதே. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி பதத்தில் இருக்கோம். பகவானுடைய கிருபையிலையும் குரு ஸ்ரீல பிரபுபாதருடைய கிருபையிலையும் உங்களுடைய கிருபையிலையும் பதம் 42 உன்னத அறிவில் வந்து இருக்கும். இந்த பதங்களில் கிருஷ்ணர் சொல்கிறார், முதல்ல முதல் முதல் அத்தியாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் போர் புரியறதுக்கு மகாபாரத யுத்தத்தில் வர்றான். அப்படி வர்ற பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், ரதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இரண்டு அணிக்கும் அவனுடைய நடுப்புற வந்து நிப்பாட்டுறார். அப்படி நிப்பாட்டின உடனே வில்லுக்கு அர்ஜுனன் அப்படிங்கிற மார்த்தட்டி கொள்கிற மாதிரி இருக்கிற அர்ஜுனன் என்ன பண்ணுறான், தொடை நடுங்கி அப்படி கீழே உட்காந்துட்டான் ரதத்தில். ஐயோ, எல்லாருமே இருக்காங்களே, என்னோட குருநாதர் இருக்கார், பீஷ்மர் இருக்கார், என்னோட நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், அவரிடம் நான் எப்படி சண்டை போடுவது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டான். அதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், பகவத்கீதையை உபதேசம் செய்கிறார். அப்படி செய்துட்டு வர்ற பொழுது ஒவ்வொரு பதங்களாக ஒவ்வொரு ஸ்லோகங்களாக கிருஷ்ணர் வந்து விளக்கி கொண்டே வருகிறார். நீ உடம்பல்ல ஆத்மா அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வந்து வரார். உன்னோட சத்திரன் அப்படிங்கிற அவனுடைய கடமை, உன்னுடைய கடமை என்ன அப்படின்னா வந்து நாட்டை பாதுகாப்பது, சண்டையிடுவது, அதுவே உன்னுடைய கடமை அப்படின்னு கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அவரோட வந்து சண்டை போட சொல்லிகிட்டே வந்து வர்றார். இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், ஏ அர்ஜுனா, இந்த மாதிரி ஒரு கோழைத்தனமாக வந்து உட்காந்துருக்காத, எழுந்து தைரியமாக எழுந்து சண்டை போடு அப்படிங்கிறது கிருஷ்ணர் வந்து இந்த பதத்தில் வந்து சொல்கிறார். சில பிரபுபாதர் அந்த பொருளில் சொல்லியிருக்கார், இரண்டு விதமான யோகம் இந்த பதத்தில் சொல்லியிருக்கிறது வந்து சனாதன யோகம் என்று அழைக்கப்படுகிறது. சனாதனம் இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க கிருஷ்ணர் என்ன யோகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து சனாதன யோகம். சனாதன யோகம் அப்படின்னா நம்மளோட தர்மமே வந்து சனாதன தர்மம். சனாதனம் அப்படின்னா ஹிந்து அப்படிங்கிறது கிடையாது. இந்து வந்து இப்போ ஒரு 500 வருடங்களாக தான் வந்து இந்து என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தர்மத்துக்கு பேர் சனாதன தர்மம். சனாதன தர்மம் அப்படின்னா சனாதன அப்படின்னா நித்தியமான தர்மம். நம்மளோட தர்மத்துக்கு பேர் நித்தியமான தர்மம் இந்து அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஏதோ காலப்போக்கில் வந்து 500 வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து ஹிந்து அப்படிங்கிற பேரே உண்டாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறார்கள். அப்போ சனாதன நித்தியமான தர்மம் அப்படின்னு வந்து பெயர். இதிலே யாகங்கள் இரண்டு விதமான யாகங்கள் இருக்குது அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்கிறார். அதில் முதல் வகையான யாகம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே, முன்னாடி நம்ம பேசினது போல் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருள்களையும் யாகத்தில் அர்ப்பணிப்பது திரவிய யக்ஞம், எல்லா பொருள்களையும் கொண்டு யாகம் செய்வது அப்படின்னு வந்து பெயர். அதுக்கப்புறம் இரண்டாவது வகையான யோகம், என்ன வகையான யோகம் அப்படின்னா ஞான யோகம். ஞான யோகம் அப்படின்னா நம்ம ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வது, எல்லாமே வந்து ஞான யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி எவன் ஒருவன் திரவிய யோகம், திரவிய யாகம் செய்கிறானோ, நம்மளிட இருக்கிற பலன் பொருள்களை எல்லாத்தையும் யாகத்தில் அர்ப்பணிக்கின்றானோ, அவன் வந்து அவனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய நோக்கம் ஆன்மீகமாக இல்லை என்றால் அவன் செய்யக்கூடிய யாகம் வந்து பௌதிகமாக ஆகிவிடும். ஒரு உதாரணத்துக்கு, நம்மளே வந்து நிறைய விதமான யாகங்கள் செய்கிறோம். அந்த யாகத்தினுடைய நோக்கம் என்ன? நமக்கு வந்து ஆன்மீகமாக பௌதிகமாக நமக்கு எதனா வேணும் கிடைக்கணும் அப்படின்னு செய்கிறோமா, இல்லை வந்து ஆன்மீக திருப்திக்காண்டி செய்கிறோமா அப்படிங்கிறத வந்து இருக்குது. அப்படியே ஆன்மீக திருப்திக்காண்டி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான யாகம். அப்படி நம்ம வந்து கரெக்டாக இல்லை, இப்படி வந்து ஆன்மீகத்துக்காண்டி செய்யாமல் பௌதிகத்துக்காண்டி செய்தோம் அப்படின்னு, நம்மளுடைய ஆன்மீக நம்மளுடைய நோக்கம் வந்து ஆன்மீகமாக இல்லை அப்படின்னா அது வந்து பௌதிக யாகமாக ஆகிவிடும் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதன் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து இரண்டு வகையமான ஆன்மீக பயிற்சிகள் இருக்கின்றன. ஒன்று என்ன அப்படின்னா ஆத்மாவை புரிந்து கொள்வது. ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா ஆத்மாவை புரிந்து கொள்வது. நம்ம வந்து முன்னாடியே சொன்னது போல் நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, நம்ம வந்து ஆத்மா. எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முன்னாடியே பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆத்மானு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகள் என்ன? பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதே நம்மளுடைய கடமை. ஜீவேர ஸ்வரூப் ஹோய் நித்தியார கிருஷ்ணதாஸ். எல்லாருமே பகவானுடைய தொண்டர்கள். அதனால் வந்து நம்மளுடைய தொண்டர்களுடைய வேலை என்ன அப்படின்னா பகவானுக்கு வேலைகள் செய்வதே, பணி சேவை செய்வதே நமக்கு நம்மளுடைய நித்தியமான வேலை. பகவானுடைய குழந்தைகள் நம்ம எல்லாருமே அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் இரண்டாவது வகை என்ன அப்படின்னா வந்து பகவானை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வது. பகவானை பற்றிய உண்மை அப்படின்னா பகவான் முழுமுதற் கடவுள், எப்படி வந்து இந்த உலகத்தை படைத்தார், வந்து யார் முழுமுதற் கடவுள், இது போன்ற விஷயங்கள், அவர்களுடைய திருவிளையாடல்கள் என்ன அப்படிங்கிறத, அவர் எங்கே இருக்கிறார், இதெல்லாமே வந்து தெரிந்து கொள்வது வந்து பகவானை பற்றி உண்மையை தெரிந்து கொள்வது. இப்படி இரண்டு பக்கம் வகையான பயிற்சிகள் இருக்கிறது அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் வந்து பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம வந்து படிக்கிறார்களோ இல்லை கேட்கிறார்களோ, அவர்களால் இந்த இரண்டு உண்மையும் புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் எளிமையாக இந்த யாரெல்லாம் வந்து பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து பிரபுபாதர் எழுதினதை படிக்கிறாங்களோ அவர்களுக்கு எளிமையாக புரியும். ஏன் அப்படின்னா வந்து பல பகவத்கீதை இந்த உலகத்தில் வந்து இருக்கிறது. அவரவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அரசியல்வாதிகளும் பகவத்கீதை எழுதியிருக்கிறார்கள், யோகிகளும் பகவத்கீதை எழுதியிருக்கிறார்கள், அதுக்கப்புறம் வந்து அறிவியல் விஞ்ஞானிகளும் பகவத்கீதைக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். அதுபோல் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார், பக்தியாமாம் அபிஜானாதி. பக்தனால் மட்டும்தான் வந்து பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியும், மித்தவர்களால் வந்து பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரியவே இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு பாஸ் இருக்கார், அந்த ஒரு பாஸ்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது நம்ம அவர் கூட வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணோம், அவர் சொல்கிற விஷயங்களை வந்து அவர் ஏதோ சின்னதாக சொல்லுவார், எடுத்துகிட்டு வா அப்படிம்பாரு, அது என்ன எடுத்துகிட்டு வரலாம் சொல்ல மாட்டார், எடுத்துகிட்டு வா அப்படிம்பாரு. அப்போ என்ன பண்ணுவோம், அவன் வந்து அந்த பாஸ் கூட நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அவர் என்னத்தை கேட்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ உடனே என்ன பண்ணுவோம், அவர் நினைக்கிறத அவர் கேட்குறத எடுத்துட்டு வான்னு தான் சொல்லுவார், ஆனால் அவர் என்ன எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அதை கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கொடுப்போம். அதுபோல் வந்து பக்தனுக்கு மட்டும்தான் வந்து பகவானை பற்றி கரெக்டாக தெரியும். இப்போ அதே வந்து ஒரு பாஸ் வந்து அலுவலகத்தில் வந்து ஒரு புதுசாக ஒருத்தன் வர்றான், அதே என்ன பண்ணுறாரு மேனேஜர் வந்து, அதை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னா, எதை சார் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க, நீங்கள் போட்டு குருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வான்றீங்களே அப்படின்னு அவருக்கு சொல்கிற மாதிரி தெரியும். ஏன்னா வந்து பாஸை பற்றி அவனுக்கு வந்து தெரியாது. அதுபோல் பகவானை பற்றி பக்தனுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அபக்தனுக்கோ இல்லை வந்து மித்த அரசியல்வாதிகளுக்கோ மித்த அறிஞர் வந்து விஞ்ஞான அறிஞர்களுக்கோ அவர்களுக்கெல்லாம் பகவானை பற்றி தெரியாது. அதனால தான் பல பேர் பகவத்கீதைக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். அதனால தான் சில பிரபுபாதரை சொல்கிறார், யாரவரெல்லாம் வந்து பகவத்கீதை உண்மை உருவில் பகவான் சொல்லியிருக்க விஷயங்களை நேர வந்து புரிந்து கொள்கிறார்களோ, பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து, அப்போ மட்டும்தான் வந்து நம்மளுடைய ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சில பிரபுபாதர் வந்து சொல்கிறார். இந்த பதம் கடைசி பதமாக இருக்கிறதுனால, முடிவுரையாக இருக்கிறதுனால வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காரோ பகவான் இந்த வதத்தியாயத்தில் அப்படிங்கிறத வந்து ஒரு சுருக்கமாக வந்து பார்க்கலாம். முதல்ல கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், இந்த அத்தியாயத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, இமம் விவஸ்வதே யோகம், இந்த யோகத்தை வந்து அழிவடையாத யோகத்தை நான் யாருக்கு சொன்னேன், முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், 5000 வருடங்களுக்கு முன்னாடி தான் பகவத்கீதையை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பேசினார் குருக்ஷேத்திர போரில் அப்படின்னு நம்ம பல பேர் வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் இமம் விவஸ்வதே யோகம், பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே இந்த அழிவடையாத யோகத்தை வந்து நான் சூரிய தேவனை நான் விவஸ்வானுக்கு சொல்லியிருக்கிறேன். விவஸ்வான் மனுவுக்கும் மனு இக்ஷ்வாக்கும் இப்படி படைப்படி படிப்படியாக ராஜவம்சங்களுக்கு எல்லாருமே வந்து செய்து வந்து சொல்லிக்கொண்டே வந்தார்கள் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ரிஷயோ விதுகும் சகாலேனகா மகதா யோக நஷ்ட பரந்தப. 2வது ஸ்லோகத்தை சொல்கிறார், இப்படி படிப்படி படிப்படியாக வரும்பொழுது சங்கிலி தொடர் ஏவம் பரம்பரா பிராப்தம், இந்த பரம்பரை அப்படிங்கிறது வந்து நின்று போய்விட்டது. அதனால் என்ன பண்ணுறேன் நான், இதை மீண்டும் உன்னிடம் சொல்லி பகவத்கீதையை சொல்லி புதுப்பிக்கின்றேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த பரம்பரையின் மூலமாக நம்ம பகவத்கீதையை கேட்கவே இல்லை அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தர்கிட்ட முன்னாடியே சொன்ன உதாரணத்தை போல் பள்ளிக்கூடத்துக்கே போல் அப்படின்னா எதனா சொல்லிக் கொடுக்க முடியுமா? உருப்படியாக எதையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ நானே எனக்கே ஒரு குருநாதர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் பேசுகிற விஷயங்கள் வந்து காலத்தின் விரயம். அது மாதிரி எந்த யோகிமார்கள் சரி, இன்றைக்கி பல பேர்கள் இருக்கிறார்கள், குரு குருலாம் வந்து கிடையாது அவர்களுக்கு, அவரே குரு. அவர்களுக்கு யார்கிட்டையும் போயிட்டு அவர் கற்றறிந்திருக்க மாட்டார்கள், ஒன்றும் மாட்டார்கள். அவர்களாக மன கற்பனையில் அவருக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் எங்கெங்கே கிடைக்குதோ அதெல்லாம் படிச்சுட்டு அவர் வந்து ஒரு குருவாகிடுவார். அதுபோல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், தெய்வம் பரம்பரை பரம்பரை மூலமாக வரக்கூடிய குருநாதர், குருவுக்கு குரு இருக்க வேண்டும், குருவுக்கு குரு இருக்க வேண்டும், அப்படி வந்து பகவானிடம் வந்து பரம்பரை இந்த சங்கிலி தொடர் வந்து இணைய வேண்டும். அந்த மாதிரி இருக்கிற குருநாதர்கள்கிட்ட போயிட்டு தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு வந்து சந்தேகம், ஹே கிருஷ்ணா நீ நானும் நண்பர்கள், கிருஷ்ணனும் வந்து அர்ஜுனனும் வந்து நண்பர்கள், நீ நானும் நண்பர்கள், நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் தோன்றணும், ஆனால் நீ எப்படி விவசாயனுக்கு சொல்லேன்னு சொல்கிறிய? விவசாயம் வந்து நம்மளோட வந்து வயசில் வந்து பௌதிக வய கணக்கில் வந்து வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே வந்து விவசாயம் தோன்றுறார், நீ எப்படி அவர்கிட்ட சொன்னேன்னு சொல்கிற அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார் அர்ஜுனர். அப்போ தான் வந்து சொல்கிறார் கிருஷ்ணர் அவருடைய திவ்யமான நிலையை சொல்கிறார். அர்ஜுனா, நீயும் நானும் பலமுறை தோன்றி இருக்கிறோம், ஆனால் வந்து என்னால் என்ன எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடியும், உன்னால் முடியாது அப்படின்னு, நானே தான் வந்து படைத்தவன் ஈஸ்வரன் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார் கிருஷ்ணரன், யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதம் அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரிஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தார்வனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கிருஷ்ணர் சொல்கிறார், யதா யதாஹி தர்மஷம், எப்பெல்லாம் வந்து தர்மம் சீர்குலைகிறதோ அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போ நான் வந்து இந்த உலகத்தில் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ ஒருத்தர் கேட்கலாம், ஏங்க என்னங்க இப்போ நிறைய அநியாயம்லாம் நடக்குது நம்ம ஊரில், அப்போ ஏன் கிருஷ்ணர் வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் உண்மையிலுமே கேட்டார். ஏங்க இப்போ இங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்து பயமாக கூட இருக்கிறது, அவ்வளோ வந்து துன்பங்கள்லாம் நடக்கிறது, பிரச்சனைகள்லாம் இருக்கிறது, அதர்மம் சீர்குலையுது, ஏன் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயமே வந்து கிடையாது. நம்ம முன்னாடியே ஒரு உதாரணத்தை வந்து பார்த்துருக்குறோம், எப்படி ஒரு கொசு அடிக்கிறதுக்கு ஒரு இராணுவம் வர தேவையில்லை அப்படிங்கிற உதாரணத்தை நம்ம வந்து முன்னாடியே கொடுத்தோம். எங்கன்னா வீட்டில் இருக்கிற கொசு அடிக்கிறதுக்கு எங்கன்னா வந்து இராணுவத்தை கூடுப்பா கொசு அடிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுபோல் இவர்கள் எல்லாமே ஒரு பொருட்டாகவே கிடையாது. காலச்சக்கரத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், வதம் செய்து விடுவார் எல்லாத்தையுமே வந்து. அவர்கள் அல்பாயுஸ், சூரியன் வந்து உதித்து சூரியன் மறைந்தாலே ஒரு நாளோட ஒரு நாள் ஆயில் போயிடுச்சு. அதுபோல் அதுபோல் இந்த அசுரர்கள் எல்லாமே வந்து கிருஷ்ணர் வந்து காலச்சக்கரத்தின் மூலமாகவே கொன்று விடுவார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறார், பரித்ரானாய சாதுனாம், சாதுக்களை வந்து ரட்சிக்கப்போவதற்காக நான் அவதாரம் செய்கின்றேன் அப்படிங்கிறத வந்து சொன்னார். இந்த ஏன் அப்படின்னா, என்றைக்கும் வந்து சாதுக்களை வந்து இந்த நாசிகவாதிகளும் சரி யாரும் அசுரர்களும் துன்புறுத்தினாலும் பகவானால் பொறுத்து கொள்ள முடியாது, அதனால் வந்து பக்தர்களை காப்பதற்காண்டி கிருஷ்ணர் வருகிறார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பரித்ரானாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம், வந்து துஷ்டர்களை வந்து நாசம் செய்வதற்காக வருகிறார். தினாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தார்பனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன், வந்து பகவான் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் வருகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஜன்ம கர்ம சமே திவ்யம் வேவம் யோ வேதி தத்வதஹ தத்வா தேகம் புனர்ஜன்மம் நைதி மாமே வேஸ்து அர்ஜுனா. ஜென்ம கர்ம சமே திவ்யம், நம்மளோட சரித்திரம் மூலம் பகவானோட சரித்திரமும் ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலையிலிருந்து என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து எழுதி வைக்க முடியுமா? யாருனா எழுதுகிறாங்களா? நம்மளோட சரித்திரத்தை யாருமே எழுத மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்மளே எழுத மாட்டேங்கிறோம், எப்படி அடுத்தவங்க எழுதுவாங்க? அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு எழுதினாலும் யாருனா படிப்பாங்களா? நம்மளாலே படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளோட சரித்திரம் வந்து எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். அதனால் வந்து நம்மளோட சரித்திரம் மாதிரி பகவானோட சரித்திரம் வந்து கிடையாது. 5000 வருடங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து என்னென்ன வந்து செயல்களாம் செய்தாலும் அப்போவும் வந்து இப்போவும் வந்து நவ யௌவனமாக நம்ம வந்து கேட்டு ரசித்து கொண்டே இருக்கிறார்கள் பக்தர்கள். அதுபோல் ஜென்ம கர்மச்சமே திவ்யம், பகவானோட லீலைகள் எல்லாமே வந்து திவ்யமான லீலைகள். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதஹாம். இந்த என்னுடைய திவ்யமான லீலைகளை, என்னுடைய தோற்றத்தையும் திவ்யமான லீலைகளையும் யார் யாரெல்லாம் வந்து தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறதே வந்து கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் ஏயதாவாம் பிரபத்தந்தே தாம் ததைபவஜாமியகம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஏயதாமாம் பிரபத்தந்தே அப்படின்னா, ஒரு மனிதன் என்னுடன் எவ்வாறு சரணடைகிறானோ அதற்கு ஏற்றாறு போல பலன் அளிக்கின்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். நம்ம முன்னாடியே உதாரணம் கொடுத்தது போல், எப்படி ஒரு அலுவலகத்தில் வந்து 10 நாள் வேலை செய்தால் 10 நாள் சம்பளம் கிடைக்கும், 5 நாள் வேலை செய்தால் 5 நாள் சம்பளம் கிடைக்கும், அதுபோல் ஒருவன் எவ்வாறு பக்தி செய்கிறானோ, ஒருவன் எவ்வாறு என்னிடம் சரணடைகின்றானோ அதற்கு ஏற்றாறு போல் நான் பலன் அளிக்கின்றேன் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். வந்து கிருஷ்ணர் வந்து எல்லாத்துக்கும் வந்து சமோகம் சர்வபூத்தேஷு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்களை தான் வந்து கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு கம்மியாகவும் ஒருத்தருக்கு கூடவும் வந்து கொடுக்கறது கிடையாது. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எனக்கு ஏற்றார் போல் வந்து பலன்களை கொடுக்கின்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து பௌதிக ஆசைகள் இருக்கிறதோ அவர்கள் தேவி தேவர்களை வழிபடுகின்றனர் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் 4 விதமாக இந்த சமுதாயத்தை பிரித்திருக்கிறார். சாதுர்வர்ணியம் மயா அசிருஷ்டம் குணகர்ம விபாக சகம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து 4 விதமாக பிரித்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். நம்ம முன்னாடி சொன்னது போல் பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன், சன்னியாசி, வானப்பிரஸ்த, கிரகஸ்த, பிரம்மச்சாரி அப்படின்னு 4 வர்ணமாகவும் 4 ஆசிரமமாகவும் கிருஷ்ணர் வந்து பிரித்திருக்கிறார். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், உதாரணத்துக்கு இவர் பிரித்தது எல்லாம், கிருஷ்ணர் பிரித்தது எல்லாமே வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிறத வந்து பிரிக்கவே வந்து கிடையாது. நீ இந்த குலத்தில் பிறந்திருக்காய், நீ அந்த குலத்தில் பிறந்திருக்காய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிறக்கவே இல்லை. அவர் எப்படி வந்து பிரித்திருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார்களோ குணத்துக்கும் வேலைக்கும் ஏற்றார் போல் வந்து அவர் வந்து பிரித்திருக்கிறார் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கர்மாவை பற்றி சொன்னார். கர்மா அப்படிங்கிறது வந்து முக்கியமான வந்து தலைப்பு. இந்த கர்மத்தின் மூலமாக தான் பல பேருக்கு பலவிதமான சந்தேகங்கள் வரும். கிருஷ்ணர் என்ன சொன்னார், ஏ அர்ஜுனா, இந்த கர்மாவை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஏன் அப்படின்னா வந்து அறிஞர்களும் குழம்பி விடுகின்றனர். எது அகர்மா, எது கர்மா, எது விகர்மா அப்படிங்கிறதுல வந்து அவர்களும் குழம்பி விடுகின்றனர் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னார். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கர்மா செய்கிறது போல தெரியும், ஆனால் அகர்மாவாக தெரியும், அகர்மாவாக இருக்கும். ஆனால் அகர்மா செயல்களை செய்வது போல இருக்கும், ஆனால் கர்மாவாக இருக்கும். எப்படி அப்படின்னா, 3 விதமாக கிருஷ்ணர் சொன்னார். அகர்மா அப்படின்னா பக்தி தொண்டு. பக்தி தொண்டு அப்படின்னா பாவங்களும் இருக்காது, புண்ணியங்களும் இருக்காது, முழுக்க முழுக்க வந்து பக்தி அப்படிங்கிற கணக்கு மட்டும்தான் வந்து அதிகரித்து கொண்டே செல்லும். அதுக்கப்புறம் வந்து கர்மா அப்படின்னா செயல். நம்ம வந்து வேதங்களில் என்னென்ன சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த செயல்களை எல்லாமே செய்வது கர்மா என்று பொருள். அதுக்கப்புறம் விகர்மா அப்படின்னா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அந்த செயல்களை எல்லாமே செய்வது விகர்மா அப்படின்னு என்று பொருள். கர்மா பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் பகவான் வந்து குணநலன்களை, பக்தி செய்பவர்கள் எப்படி குணநலன்களை இருக்க வேண்டும், பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும், அதை பற்றி வந்து கிருஷ்ணர் சொன்னார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பலவிதமான யாகங்களை மனிதர்கள் செய்கின்றனர் அப்படிங்கிறதையும் வந்து சொன்னார். யோகிகள் என்ன யாகம் செய்கின்றனர் அப்படின்னா, பலன்களை எதிர்பார்த்து, பௌதிக பலன்களை எதிர்பார்த்து இருக்கும் யோகிகள் தேவர்களை மகிழ்விப்பதற்காக யாகங்களை செய்கின்றனர். அதுக்கப்புறம் வந்து அருவவாதிகள் வந்து பகவானோட பிரம்மஜோதிகளை கலக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டு யாகம் செய்கின்றனர். அதுக்கப்புறம் வந்து கிரகஸ்தர்கள் வந்து புலன்கள் நுகர்ச்சி பொருளிலிருந்து எடுப்பதே யாகமாக இருக்கின்றது அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பிரம்மச்சாரிகள் எப்படி யாகங்கள் செய்கின்றனர் அப்படின்னா, ஹரேர் நாமான கீர்த்தனம், பகவானை பற்றி கேட்பது, பகவானை பற்றி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானை பற்றி கேட்பதே அவர்களுக்கு யாகம் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். அதுக்கப்புறம் திரவ்ய யாகம், ஒரு மனிதனிடம் என்னென்னலாம் இருக்கிறதோ பொருள்கள், அதை போய் எல்லா பொருள்களையும் கொண்டு யாகத்தில் அர்ப்பணிப்பது திரவிய யஜ்யம். அதுக்கப்புறம் சுவாத்தியாய யஜ்யம், வேதங்களை சாஸ்திரங்களை படிப்பதே ஒரு யஜ்யம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து பலவிதமான யாகங்களை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொன்னார், ஏ அர்ஜுனா, இந்த கர்மத்தை பற்றியும் யாகங்களை பற்றியும் தெரிந்து கொள்வது மிகவும் கடினம். அதனால் தத் வித்தி பிரணிபாதே நாம் பரிப்பிரஷ்னேன சேவையாம் உபதேக்ஷயந்தி தே ஜானம் ஜானின தத்துவ தரிசனகாம். ஒரு குரு தத்துவ தரிசி யார் வந்து உண்மையை பார்த்திருக்கிறார்களோ கண்டிருக்கிறார்களோ அந்த தத்துவ தரிசனம் போய் தத்விதி பிரணிபாத்தேன அந்த அடக்கமாகவும் அவர்களுக்கு சேவையும் செய்து அவர்களிடம் அவர்களுடைய திருவடியை பிடித்தால் என்றால் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையாம் உபதேஷயந்திதே ஜானம் ஜானின தத்துவ தரிசனகாம். குரு அவர்களிடம் நம்ம வந்து போய் கேட்டோம் அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அவருடைய இந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து நமக்கு கற்றுத்தருவார்கள். நம்ம முன்னாடியே பார்த்தது போல் குரு அப்படின்னா வந்து எல்லாரையும் வந்து காவையுடைய உணர்ந்திருப்பவர்கள் எல்லாமே வந்து குரு, தாடியை வைத்திருப்பவர்கள் எல்லாமே வந்து குரு அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. அவர்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து சாஸ்திரத்தின் மேலே முழுக்க முழுக்க நம்பிக்கையும் சாஸ்திர அறிவும் இருக்கிறன்றதோ, அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து குரு இருக்கிறார்களோ, குருக்கு குருவும் இப்போ பரம்பரையின் மூலம் வருகிறார்களோ, சங்கிலி தொடர் மூலமாக வருகிறார்களோ, அந்த மாதிரியான குருவை ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து குரு என்ன சொன்னாலும் அது வேத சாஸ்திரங்களையும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏதோ அவர் கூற்ற சொல்கிறார், அப்படி கூற்ற சொல்லும் பொழுது எங்கையா எழுதியிருக்கு அப்படின்னா அவர் சொல்லணும். பகவத்கீதாவது இத்தனாவது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் வந்து, ஸ்ரீமத் பாகவதத்தில் இத்தனாவது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் அப்படின்னு வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்து இந்த உபநிஷத்தில் சொல்லியிருக்கு, இந்த வேதத்தில் சொல்லியிருக்கு. அதுபோல் வேதங்களின் கொடுக்கப்பட்டிருக்க குறிப்புகளே கொடுக்க வேண்டும். அவர் எங்கே சொல்லியிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்ல வேணும். அதுபோல் வந்து உண்மையான குரு அவர்கள்ட்ட வந்து நம்ம வந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ஒருவன் பாவிகளுக்கெல்லாம் பாவியாக இருந்தாலும் சரி, எவன் ஒருவன் திவ்யமான ஞானத்தால் நிலை பெறுகின்றானோ அவன் இந்த பாவங்களை எல்லாமே சுட்டெரித்து விடுகிறான். எப்படி ஒரு மரமானது நெருப்பால் எரிக்கும் பொழுது சாம்பலாகி விடுகிறதோ அதுபோல் எல்லா விதமான பாவங்களையும் சுட்டெரிக்கப்படுகிறது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் எவன் ஒருவன் அறியாமையில் நம்பிக்கை இல்லாமல் வந்து சாஸ்திரங்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ, அறியாமையில் இருக்கிறார்களோ, அவர்கள் வந்து இவ்வுலகிலும் சரி பிற உலகிலும் சந்தோஷமாக இருப்பதில்லை அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், யார் யாரெல்லாம் வந்து பக்தி தொண்டு செய்து கர்மயோகத்தில் வந்து இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வந்து பலன்களின் செயல்களை துறந்து விடுகிறார்களோ, அவர்கள் வந்து உன்னத அவர்கள் தன்னில் இருப்பார்கள் அப்படிங்கிறத கிருஷ்ணர் போன பதத்தங்களில் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் எவன் ஒருவன் வந்து தன்னில் இருக்கிறானோ அவன் வந்து செய்யக்கூடிய செயல்களின் செயல்களின் விளைவுகள் எல்லாமே வந்து சுட்டரிக்கப்படுகிறது இந்த திவ்யமான ஞானத்தில் அப்படிங்கிறது கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து சொன்னார். இந்த அத்தியாயத்திலிருந்து முழுக்க முழுக்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா திவ்யமான ஞானம். அதனால தான் கடைசி பதத்தில் அந்த கிருஷ்ணர் சொல்கிறார், ஹே அர்ஜுனா, தைரியமாக எழுந்து நின்று சண்டை போடு அப்படிங்கிறத வந்து சொன்னார். இப்போ அவனோட அஞ்ஞானம் எல்லாமே வந்து போயிடுச்சு. அதுபோல் நம்மளும் என்ன பண்ணோம், நம்மளோட அஞ்ஞானங்களை எல்லாத்தையுமே வந்து அகற்றி விட்டோம் அப்படின்னா திவ்யமான ஞானத்தில் அதுக்கப்புறம் நம்மளும் என்ன பண்ணோம், அர்ஜுனனை போல் நம்மளும் வந்து பக்தி பண்ணோம். எப்படி ஒரு சமுத்திரம் இருக்குது அப்படின்னா சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணி குடிக்க முடியுமா, அதெல்லாமே வந்து உப்பு தண்ணி, அதை வந்து நம்மளால் குடிக்கவே முடியாது. அப்படியே குடித்தாலும் நம்மளோட தாகம் வந்து தீரவே தீராது. அதனால் கொஞ்சோண்டு நம்மகிட்ட வந்து வந்து சுவையான நீர் இருந்துச்சு அப்படின்னா அதை குடித்தோம் அப்படின்னா நம்மளோட தாகம் எல்லாமே வந்து அடங்கிவிடும். அதுபோல் இந்த சமுதாயத்தில் இந்த சம்சாரத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து பக்தி அப்படிங்கிற ஒரு சுவையான நீர் இல்லை அப்படின்னா நம்ம வைத்திருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு கடல் நீரை போன்று, ஆனால் அது வந்து நம்மளுடைய தாகத்தை தீர்க்காது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நம்ம வந்து நம்மளால் முடிந்த வரைக்கும் பக்தி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை தினமும் 108 முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி ஆனந்தம் அடைவீர். ஹரே கிருஷ்ணா. உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ். நன்றி, வணக்கம். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.